Let's continue in meditating on what we began in last session.
கடந்து கூடுதலை நாம் என்ன தியானித்தோமோ அதையே நாம் தொடர்ந்து இப்பொழுதும் தியானிப்போம்.
Turn to Luke chapter 12.
லூக்கா என்ற சுவிசேஷம் 12 அதிகாரம்.
Jesus said in verse 48.
48 வசனத்தில் இயேசு சொல்கிறார்.
The last part.
கடைசி பகுதி.
So those who are given much, much will be required, and to whom much is entrusted, of him they will ask the more.
எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும், எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள்.
Do you know that God will require more from you than from some believers in the CSI church?
சிஎஸ்ஐ சபையில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் ஒருவரை காட்டிலும் உங்களிடத்திலிருந்து அதிகமாய் தேவன் கேட்பார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா?
That means when he judges, God judges that person and you, he's going to judge you by a higher standard.
தேவன் உங்களையும் அவரையும் நியாயந்தீர்க்கும் பொழுது உங்களை உயரமான ஒரு நிலவரத்திலிருந்து அவர் உங்களை நியாயந்தீர்க்க போகிறார்.
You know that God will expect more from you than he will expect from a believer in some Pentecostal church.
சில பெந்தகோஸ்தே சபையில் இருக்கக்கூடிய விசுவாசியினிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பார் என்பதை அறிந்திருக்கிறாயா?
If we only glory that, oh, we know more than them.
அவர்களை காட்டிலும் எங்களுக்கு அதிகமாக தெரியும் என்பதில் மட்டும் நாம் பெருமைப்பட்டுக் கொண்டால்,
say, oh, they are wrong in so many things.
இவர்கள் பல காரியங்களிலே தவறா இருக்கிறார்கள் என்று நாம் சொல்வோமானால்,
what you say may be right.
நீங்கள் சொல்வது ஒருவேளை சரியா இருக்கலாம்.
They are wrong in so many things.
அவர்கள் பல காரியங்களிலே தவறா இருக்கிறார்கள்.
But then God will judge you by a much higher standard.
ஆனால் தேவன் உங்களை உயரமான நிலவரத்தின்படி நியாயந்தீர்க்க போகிறார்.
Because he has given more to you.
ஏனென்றால் உங்களுக்கு அதிகமாக அவர் கொடுத்திருக்கிறார்.
Supposing you are working in a company.
நீங்கள் ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Appointed for purchasing material for the company.
கம்பெனிக்காக பொருட்களை வாங்கக்கூடிய அங்க ஒரு துறையிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள்.
If they give you only 1000 rupees, then you have to bring material only worth 1000 rupees.
1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்து பொருட்களை வாங்கி வர சொன்னால் நீங்கள் 1000 ரூபாய் பெருமானமான பொருளை தான் வாங்கி வருவீர்கள்.
But to another person they gave 100000 rupees.
ஆனால் இன்னொரு மனிதனுக்கு 100000 ரூபாயை கொடுக்கிறார்.
He can't bring the same amount.
அவர் நீங்கள் கொண்டு வந்த 1000 ரூபாய் பொருளை போல பொருளை கொண்டு வந்தால் போதுமா?
No, they'll say we gave you 100000 rupees.
இல்லை அப்பா, உன்னிடத்தில் 100000 ரூபாய் கொடுத்தேனே.
You can't bring the same small quantity this man brought.
இந்த மனிதன் கொண்டு வந்த கொஞ்சம் பொருளை போல நீ கொண்டு வர முடியாது.
You have to bring 100 times more.
நீ 100 மடங்கு அதிகமாக கொண்டு வர வேண்டும்.
So let us say some brother in or sister in the CSI or Pentecostal church gets angry.
சிஎஸ்ஐ சபையிலோ அல்லது பெந்தகோஸ்தே சபையிலோ ஒரு சகோதரி கோபப்படுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம்.
And you get angry.
நீங்களும் கோபப்படுகிறீர்கள்.
One day you stand before God.
ஒரு நாளிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள்.
Both of you committed the same sin.
இருவருமே ஒரே பாவத்தை செய்தவர்கள் தான்.
God says to the other person, okay, I will be a little lenient with you.
மற்ற நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், சரி, நான் இந்த அளவிலே கொஞ்சம் சாதகமாய் உனக்கு சாதகமாய் இருக்கட்டும் என்று சொல்லிவிடுவார்.
20 years in your church you never heard about anger.
20 ஆண்டுகளாக உன்னுடைய சபையிலே கோபத்தை கோபப்படக்கூடாது என்கிற பிரசங்கத்தை நீ கேட்கவில்லை.
You can go.
நீ போகலாம்.
You won't get a reward, but you can go.
உனக்கு அதற்காக வெகுமதி கிடைக்காது, ஆனால் நீ போகலாம்.
And now he turns to you.
இப்போ உங்களை பார்க்கிறார்.
Says, you have no excuse.
உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை.
For 20 years you went for the conference, you heard it and you never took it seriously.
20 aandugalaga conference poi nee kettukonde irukkirai aanalum seriously eduthukollavillai.
I have to judge you with a very strict judgment.
Megum kandippana oru theerpai naan selutha vendum un meedhu.
I don't know what that judgment is going to be and I don't want to find out also.
அந்த நியாய தீர்ப்பு என்ன இருக்க போறது என்று எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிப்பதிலும் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்.
But see what it says here. அல்ல,
நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
Verse 47.
47th verse.
The slave who knew his master's will and did not get ready, he'll receive many lashes.
தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தினுடைய செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
But that person in some other church who did not know it.
ஆனால் வேறொரு சபையில் இருக்கிறவன் அறியாதவனாக இருந்து
and did the same things.
அதே காரியத்தை செய்தால்
he will also be punished but much less.
அவனுக்கும் தண்டனை கொடுக்கும், ஆனால் குறைந்த தண்டனை தான்.
How can God, who is a righteous judge, when two people have committed the same crime, give more punishment to one and less punishment to the other?
இரண்டு பேர் ஒரே விதமான தவறை செய்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள், எப்படி நீதியுள்ள தேவன் ஒருவருக்கு அதிகமான தண்டனை ஒருவருக்கு குறைவான தண்டனை கொடுக்க முடியும்?
Does that happen in a human court?
மனுஷிய வழக்கத்தின்படி வழக்கு மன்றத்தில் இது நடந்திருக்கிறதா?
That two people committed murder.
இரண்டு பேர் கொலை செய்து விட்டார்கள்.
And one fellow was given 2 years in jail, the other fellow was hanged.
ஒருவனுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை, இன்னொரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை.
Same crime.
அதே குற்றம் தான்.
Is that righteous?
அது நீதியான தீர்ப்பா?
In a human court, no.
மனிதனுடைய வழக்கு மன்றத்திலே அது நீதியான தீர்ப்பு அல்ல.
But see how it is in God's court.
ஆனா தேவனுடைய வழக்கு மன்றத்திலே எப்படி என்று பாருங்கள்.
He did the sin, this fellow did the same sin.
இவன் இந்த பாவத்தை செய்கிறான், அதே பாவத்தை இவனும் செய்திருக்கிறான்.
Less punishment, more punishment.
குறைவான தண்டனை, அதிகமான தண்டனை.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Let me show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
James chapter 3.
இரண்டாம் அதிகாரம்.
And now this verse is for the elder brothers.
இந்த வசனம் மூப்பர்களுக்கு, மூத்த சகோதரர்களுக்கு.
All those who preach.
பிரசங்கம் பண்ணுகிற எல்லாருக்கும்.
James 3 verse 1.
யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனம்.
Dear brothers, don't many of you become teachers because you will incur a stricter judgment.
என் சகோதரரே, யாக்கோபு 3:1, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக.
The more you teach, the stricter will be your judgment.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் போதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கண்டிப்பான நியாய தீர்ப்பு உங்களுக்கு இருக்கும்.
So in this room, who is going to get the strictest judgment?
ஆகவே இப்பொழுது இந்த அறையிலே யாருக்கு மிகவும் கண்டிப்பான நியாய தீர்ப்பு கிடைக்க போகிறது?
Me.
எனக்கு தான்.
He won't get so much. He'll say, Lord, I only translated.
இவர் தப்பித்துக் கொள்வார். ஆண்டவரே, நான் மொழிபெயர்க்க மட்டும்தான் செய்தேன் என்று சொல்லி தப்பித்துக் கொள்வார்.
No, he is only translating.
அவர் மொழிபெயர்ப்பு மட்டும்தான் செய்கிறார்.
It's a very serious thing to teach and preach a standard.
தேவனுடைய போதனைகளை போதிப்பதும் பிரசங்கம் பண்ணுவதும் என்பது சீரியஸான காரியம்.
If I preach a certain standard of relationship with my wife and I don't live according to that standard, very strict judgment on me.
கணவன் மனைவியுடைய ஐக்கியத்தின் நிலவரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று போதித்து, ஆனால் என்னுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட நிலவரம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பான நியாய தீர்ப்பு எனக்கு வரும்.
If I preach a certain standard of bringing up children and I don't bring up my children that way, my judgment is going to be very strict.
இப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று போதிக்கிறேன், ஆனால் நானும் அப்படி பிள்ளைகளை வளர்ப்பதில்லை, எனக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு கண்டிப்பானதா இருக்கும்.
If I preach a standard of purity with the eyes or love of money, I don't live according to that myself. Very strict judgment.
கண்களிலே தூய்மையை குறித்து போதிக்கிறேன், பண ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அந்த தரத்தின்படி வாழவில்லை என்று சொன்னால் எனக்கு வரக்கூடிய தீர்ப்பு மிகவும் கண்டிப்பானதா இருக்கும்.
I say you must be merciful to others and I am not merciful to others. Very strict judgment.
மற்றவர்கள் மீது இரக்கமாயிருங்கள் என்று போதிக்கிறேன், நான் மற்றவர்கள் மீது இரக்கமாய் இல்லை என்று சொன்னால் என் மீது வரக்கூடிய நியாய தீர்ப்பு கண்டிப்பானதா இருக்கும்.
So God's way of judgment, you understood a little principle now.
ஆகவே தேவன் நியாய தீர்க்கக்கூடிய அந்த கோட்பாட்டை சற்று அளவு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்.
All will not be judged equally for the same crime.
ஒரே குற்றத்திற்கா எல்லாருக்கும் அதே விதமான நியாய தீர்ப்பு கிடைக்கப் போவதில்லை?
Why can't they do that on the earth?
ஏன் பூமியில் அப்படி அவர்கள் செய்யவில்லை?
Because in the earth they don't go by how much you know. They only go by what you did wrong. That's all.
இந்த பூமியிலே இந்த உலக வழக்கின்படி நீங்கள் எந்த அளவு தெரிந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து காரியம் இல்லை, என்ன தப்பு செய்திருக்கிறீர்கள், குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் தண்டிப்பு.
Two people do the same crime, same judgment.
இரண்டு பேர் ஒரே விதமான தப்பு செய்தார்கள் என்று சொன்னால் ஒரே விதமான நியாய தீர்ப்பு.
There's only one place where the judgment will be different. That is God's throne.
ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் நியாய தீர்ப்பு வித்தியாசமானதா இருக்க போகிறது, அது தேவனுடைய சிங்காசனம்.
And it will be exactly equal to your knowledge.
அது நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவுக்கு தகுந்த அளவிலேயே அது இருக்க போகிறது.
That is why I say it's a very serious thing if your knowledge leg is so long and your life is only half of that.
ஆகவே தான் உங்களுடைய அறிவு நீண்டு கொண்டே போகிறது, ஆனால் வாழ்க்கையோ அதிலே பாதிதான் இருக்கிறது என்பது சீரியஸான காரியம் என்று உங்களுக்கு
போதிக்கிறேன். So how shall we escape this stricter judgment?
இந்த கண்டிப்பான நியாய தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்?
One way.
ஒரு வழி உண்டு.
Make sure that your life leg is always equal to your knowledge leg.
உங்களுடைய அறிவு என்கிற அந்த காலினுடைய அதே அளவு உங்களுடைய வாழ்க்கை என்கிற காலம் இருக்க வேண்டும் என்பதிலே கருத்துள்ளவர்களாயிருங்கள்.
Is that very difficult?
அது கடினமான காரியமா?
Does a baby say?
ஒரு குழந்தை இப்படி சொல்லுமா?
Oh, it's so difficult. My right leg must become as long as my left leg when I grow up.
Ayyo, naan valara valara enudaiya valadhu kaal idadhu kaal alavukku valara vendum endru irpadhu migum kadinamaa irukkirathu endru oru kuzhandhai solluma.
So difficult.
Miga miga kashtam endru solluma.
Which baby says that?
Endha oru kuzhandhai appadi sollum?
All babies, the legs are growing equally.
Ella kuzhandhaigalukkum andha irandu kaalgalum ore alavai dhaan valandhu kondey irukkirathu.
That is the normal development.
Adhu dhaan saadharana valarchi.
If it is abnormal, the doctor says something is wrong with this baby.
அசாதாரண வளர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் மருத்துவர்கள் இந்த குழந்தையிடத்தில் ஏதோ குறை காணப்படுகிறது என்று சொல்வார்கள்.
We have to stand steady on our feet.
நம்முடைய கால்களிலே நாம் நிலையாக நிற்க வேண்டும்.
Most believers are standing like this.
அநேக விசுவாசிகள் இப்படி சாய்ந்து கொண்டு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
Knowledge is so much.
அறிவு பெருகி இருக்கிறது.
Leg is life is so little.
வாழ்வு என்கிற கால் குறைந்த அளவே வளர்ந்திருக்கிறது.
Now we have to work on the side which is weak.
இப்போ எந்த பகுதி பலவீனமா இருக்கிறதோ அங்கே நாம் கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது.
Develop it.
அதை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள்.
In many places in Tamil Nadu you have seen these gymnasiums where they do exercise.
தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே நீங்கள் ஜிம்னேசியம் பார்த்திருக்கிறீர்கள். உடல் பயிற்சி செய்யக்கூடிய கூடம், உடற்பயிற்சி கூடம்.
And outside there will be a picture of one man standing with so many muscles.
அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே ஒரு பைல்வான் நிற்பது போல ஒரு போட்டோ ஒரு படம் இருக்கும்.
I'm surprised that a man has got so many muscles all over the place.
சில சமயத்துல அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தசைகள் இவ்வளவு பலம் கொண்டிருக்குமா என்று ஆச்சரியப்படுகிறேன்.
Muscle here, there, all over muscles.
உருண்டு பிறண்டு திரண்ட சதை.
And they say, come to this gymnasium, we will make you like this.
இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு வாருங்கள், உங்களையும் இது போல உங்களை மாற்றுவோம் என்று சொல்கிறார்கள்.
But supposing they had a picture like this.
ஒருவேளை அந்த படம் இப்படி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
Where one side is all full of muscles.
ஒரு பக்கம் உருண்டு பிறண்ட தசை வளர்ச்சி உள்ளது.
The other side is all like a skeleton.
மற்ற பகுதி பாதி எலும்பும் தோலுமாய் இருக்கிறது.
Come, we will make you like this.
வாருங்கள், உங்களை இது போல மாற்றுவோம் என்று சொன்னால் எத்தனை பேர் போவீர்கள்?
Who will join that gymnasium?
எத்தனை பேர் அப்படிப்பட்ட உடற்பயிற்சி கூடத்திலே சேருவீர்கள்?
Is that your testimony?
இதுதான் உங்களுடைய சாட்சியா இருக்கிறதா?
Our knowledge is so much.
எங்களுடைய அறிவு பெரியதா இருக்கிறது.
But our life is such like a skeleton.
எங்களுடைய வாழ்க்கையோ எலும்பு கூடை போல இருக்கிறது. எலும்பும் தோலுமா இருக்கிறது.
Now if it is like that.
அதுபோல இருக்குமே ஆனால்
then we must go and exercise this side a little more.
இப்பொழுது நாம் உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று இந்த பக்கம் அதிகமாய் உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது.
Lord, my knowledge is so much. ஆண்டவரே,
என்னுடைய அறிவு பெருத்து போய் விட்டது.
My life is so little compared to.
ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகவும் குறைந்த அளவாக இருக்கிறது.
I am speaking so much beyond my knowledge.
ஆண்டவரே, என்னுடைய அறிவுக்கு பின்பாக நான் எவ்வளவோ வாழ்க்கையில் வளர வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே,
it doesn't matter if your knowledge is little.
அறிவு குறைவா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
A baby's legs are so little.
ஒரு குழந்தையுடைய கால்கள் சிறிய கால்களா இருக்கிறது.
But both legs are equal.
ஆனால் இரண்டு காலும் சம அளவாய் வளர்ந்திருக்கிறது.
So there's nothing wrong if your knowledge is little.
ஆகவே உங்களுடைய அறிவு குறைவா இருக்கிறது என்பதிலே ஒரு தவறும் இல்லை.
Make sure your life is equal to your knowledge.
அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ந்திருக்கிறது என்பதில் நிச்சயமாயிருங்க.
As the knowledge increases, the life also increases.
எந்த அளவுக்கு அறிவு வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி காணப்பட வேண்டும்.
So this is an important principle in God's judgment.
ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்கும் பொழுது இது ஒரு முக்கியமான தத்துவமாக இருக்கிறது.
God, to whom more is given, more will be required.
என்னிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும்.
It's a tremendous honor and privilege when we receive the truth of God.
தேவனுடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய கனமாகவும் அது ஒரு பாக்கியமாகவும் இருக்கிறது.
It's like a sacred treasure that God has given us.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான புனிதமான ஒரு பொக்கிஷமாக அது காணப்படுகிறது.
It's one of the things Paul told Timothy.
பவுல் தீமோத்தேயுக்கு ஒன்றை சொல்கிறார்.
Paul tells Timothy.
பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார்.
In 2 Timothy.
2 தீமோத்தேயு
Chapter 1 verse 12
ஒன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
He says verse 13 retain the standard of sound words which you heard from me.
என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு என்று சொல்லி 13ஆம் வசனம் பின்பகுதியிலே வாசிக்கிறோம்.
Verse 14
2 தீமோத்தேயு 1:14
This treasure which the Holy Spirit has entrusted to you
You must guard it carefully.
உன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்.
That is like saying 1 crore rupees the Holy Spirit has given you, just take care of it, you use it carefully.
பரிசுத்த ஆவியானவர் 1 கோடி ரூபாயை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார், அதை பத்திரமாய் பாதுகாத்து அதை பயன்படுத்து என்று சொல்வது போல.
Do you realize that the knowledge that God has given our CFC churches is like a treasure?
நம்முடைய CFC சபைகளிலே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு என்பது அது ஒரு பொக்கிஷம்.
You think back to the days before you joined our church.
நம்முடைய சபைகளிலே நீங்கள் சேர்வதற்கு முன்பதாக உள்ள நாட்களை எண்ணி பாருங்கள்.
Yeah, you were a Christian.
நீங்களும் கிறிஸ்தவராய் இருந்தீர்கள்.
You were baptized.
ஞானஸ்நானம் பெற்றீர்கள்.
What did you know about the truth of God?
ஆனால் தேவனுடைய சத்தியத்தை குறித்து நீங்கள் குறித்து என்ன அறிந்திருந்தீர்கள்?
What was the quality of your home life?
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய நிலவரம் எப்படி இருந்தது?
What did you know about God's ways in the new covenant?
புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய வழிகளை குறித்து என்ன அறிந்திருந்தீர்கள்?
What a lot of treasure you got after coming to the church and then coming to the conferences.
நீங்கள் சபைகளுக்கும் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கும் வந்து எவ்வளவு பொக்கிஷங்களை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள்.
What is that for?
அது எதற்காக?
It's to be guarded carefully.
அது மிகவும் ஜாக்கிரதையாய் பத்திரப்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும்.
Make sure that all of this is converted into life.
இவங்க எல்லாமே வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதையாயிருங்கள்.
Turn now to Luke chapter 11.
லூக்கா 11 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Luke's Gospel chapter 11.
லூக்கா 11 அதிகாரம்.
In Jesus' days,
இயேசுவின் நாட்களிலே
the Jewish people did not realize what a tremendous privilege and honor it was to listen to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கனமும் ஒரு பாக்கியமுமா இருக்கிறது என்பதை இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் அறியாமல் போய் விட்டார்கள்.
He looked like an ordinary man.
அவர் சாதாரண மனிதனை போல காட்சியளித்தார்.
He didn't come like a big king.
ஒரு பெரிய ராஜாவாக வரவில்லை.
He didn't have a big secretary that you cannot approach me except through my secretary.
தனக்கென்று தனி செயலர் அவருக்கு இல்லை. தனி செயலரை பார்க்காதபடிக்கு அவரிடத்தில் வர முடியாது என்றெல்லாம் இல்லை.
He did not come like these big preachers nowadays where you cannot go and talk to them.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரசங்கர்கள் இருக்கிறார்கள், நீங்களாக நேரடியாக அவரை போய் பார்த்து பேச முடியாது, அதுபோல அவர் வரவில்லை.
Jesus came like a very ordinary man.
மிகவும் சாதாரண மனிதனை போல தான் இயேசு வந்தார்.
He mingled in a very ordinary way with all the people.
எல்லா மக்களோடும் மிகவும் சாதாரண விதத்திலே அவர் பழகினார்.
But the truth he brought,
ஆனால் அவர் கொண்டு வந்த சத்தியமோ,
was like a fantastic treasure.
அது மிகவும் பிரத்யேகமான ஒரு பொக்கிஷமாக இருந்தது.
But they didn't realize it.
ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை.
And so Jesus is rebuking them.
ஆகவே இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார்.
He says,
அவர் சொல்கிறார்,
Luke chapter 11.
லூக்கா 11 அதிகாரம்
verse 31.
31 வசனம்.
The queen of the south, that is Queen Sheba.
தென் தேசத்து ராஜஸ்திரி சேபா.
That queen,
அந்த ஸ்திரீ,
came
ராஜஸ்திரி
from the ends of the earth to listen to the wisdom of Solomon in Israel.
சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து இஸ்ரவேலுக்கு வந்தாள்.
That means she traveled so many kilometers, hundreds of kilometers to come and listen to Solomon.
சாலமோனை கேட்கும்படியாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்கள் கிலோமீட்டர்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார்கள்.
And today Jesus says,
இயேசு சொல்றார், இன்றைக்கு
someone greater than Solomon is here.
சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.
And you don't even take a little pain to come and listen to him and do what he says.
இப்பொழுது வந்து அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கும் அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிவதற்கும் உங்களுக்கு சற்றும் விருப்பம் இல்லை.
You are just living over here.
இங்க தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
The queen of Sheba traveled so many hundreds of kilometers to come and listen to this
man. ராஜஸ்திரி எத்தனையோ மைல்கள் பிரயாணம் பண்ணி இங்க வந்து சாலமோன் ஞானத்தை கேட்டார்.
But here I have come into your midst with the truth of God.
இப்பொழுது தேவனுடைய சத்தியத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன்.
And you don't appreciate it enough.
நீங்கள் போதுமான அளவு அதை மெச்சிக்கொள்வதில்லை.
Because I don't sit like big king Solomon on a throne.
ஏனென்றால் நான் சாலமோனை போல பெரிய சிங்காசனம் உட்காராமல் இருக்கிறபடினாலயா?
Jesus says because I come like an ordinary man.
நான் ஒரு சாதாரண மனிதனை போல வந்து
பிரசங்கிக்கிறேன். And behave like an ordinary man.
சாதாரண மனிதனை போல நடந்து கொள்கிறேன்.
Therefore you don't value this truth.
ஆகவே தான் நீங்கள் இந்த சத்தியத்தை மதிப்பதில்லை.
The queen of the south will judge you people in the final day.
கடைசி நாளிலே அந்த ராஜஸ்திரி சேபாவின் ராஜஸ்திரி தென் தேசத்து ராஜஸ்திரி உங்களை நியாயம் தீர்ப்பார்கள்.
Then he gives another example.
இன்னொரு உதாரணத்தை சொல்கிறார்.
Verse 32.
32 வசனம்.
In the town of Nineveh there were a lot of sinners.
நினிவே பட்டணத்தில் எவ்வளவு பாவிகள் இருந்தார்கள்.
And God sent his prophet Jonah there.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக யோனாவை அங்கே அனுப்பினார்.
And when they heard him,
அவர் பிரசங்கிக்க கேட்கும்பொழுது
they had no bible
அவளுக்கு வேதம் இல்லை
they were not jewish people
அவர்கள் யூத மக்கள் அல்ல
they never heard a sermon before
அதற்கு முன்பு எந்த பிரசங்கத்தையும் கேட்டதில்லை
first time they heard a sermon they repented
முதல் முறை அவர்கள் பிரசங்கம் கேட்ட உடனே மனம் திரும்பி விட்டார்கள்
they were not told to turn from sin in 20 conferences
20 conference கூட்டங்களிலே பாவங்களை விட்டு திரும்பங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை
Jonah did not conduct 20 conferences one message
Jonah 20 conferences-களை நடத்தவில்லை ஒரே ஒரு செய்தி தான் கொடுத்தார்
turn from sin otherwise God will judge you
பாவத்தை விட்டு திரும்பங்கள் இல்லாவிட்டால் தேவன் உங்களை நியாயந்தீர்ப்பார்
and we read in Nineveh everybody from the king down to the beggar everybody repented
ராஜா தொடங்கி பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம்
and the Lord says
தேவன் சொல்கிறார்
verse 32
32வது வசனம்
somebody greater than Jonah is here now
யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்
Jesus
இயேசு
but so many sermons Jesus preached they did not repent
இயேசு எவ்வளவோ பிரசங்கங்களை செய்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை
the men of Nineveh will rise up and judge you he said
Nineveh பட்டணத்தார் அந்த நாளிலே எழுந்து உங்களை குற்றஞ்சுமத்துவார்கள் என்று சொல்கிறார்
what was he trying to tell through these two examples
இந்த இரண்டு உதாரணங்களிலே இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்
you people have received much more than some of those others
matra makkale kaattilum adhigamaga neengal petrukondirgal endrai solugirar
what do you think jesus would tell us in our cfc conference now
ippozhudhu nammudaiya cfc conference kootangalile yesu enna solluvar endru enngireergal
jesus were standing here
yesu inge nikkirar endru veithukolluvom
what would he say
avar enna solluvar
you people don't realize how much you have received
நீங்கள் எவ்வளவு பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள்
how much you have received of the truth of god
தேவனுடைய சத்தியத்தை எவ்வளவு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை உணராமல் இருக்கிறீர்கள்
year after year after year
வருஷந்தோறும் வருஷந்தோறும் வருஷந்தோறும்
and you have taken it lightly
அதை மிகவும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டீர்கள்
you haven't taken it seriously
அதை சீரியஸா நீங்கள் எடுக்கவில்லை
not everybody there are some people who have really taken it seriously
அது உண்மையாலுமே சீரியஸா எடுத்துக்கொண்ட ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் மற்ற எல்லாரும் அல்ல
praise god for them
அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி
even in jesus time there were few people like peter James and John who took it seriously.
இயேசுவின் காலத்தில் கூட பேதுரு யோவான் யாக்கோபு போன்ற ஒரு சிலர்கள் அதை சீரியஸா எடுத்துக்கொண்டார்கள்.
I praise God there are some in our midst who have taken it seriously.
நம்முடைய மத்தியிலே இதை சீரியஸா எடுத்துக்கொண்ட ஒரு சிலர் நம்முடைய மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But to all the others who come conference after conference.
ஆனால் மற்ற எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிந்து அடுத்த கான்ஃபரன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன்.
You haven't taken sin seriously in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை இன்னும் சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லை.
You haven't sought to pursue after humility
தாழ்மையை நீங்கள் பற்றி நாடவில்லை
the lord says
ஆண்டவர் சொல்கிறார்
will one of those generation people rise up and judge you
அந்த சந்ததியிலே அவர்கள் எழுந்து நின்று உங்களை குற்றம் சுமத்துவார்கள்
you know there is a saying in english I don't know how you can translate it in tamil called familiarity breeds contempt
பழக பழக பருக பருக பாலும் புளிக்கும் என்று தமிழிலே அதை மொழிபெயர்க்கலாம்
that means you know these film stars and people whom you can see only once in 20 years people respect them
cinema nachathrangal 20 varshathukku oru murai dhaan avargal paathu avargal darshanam kadaikkum avu avargalellam adhigamai madikkirargal
but somebody you see every day you don't have any value
ana dinandhoram yaradho othar paathukitte irundinga oru oru paathite irumbodhu avlavai avarku madippu selatha maatinga
so we can get so familiar with these truths
அவை சத்தியத்தில் பழகி
போய்விட்டோம் என்னிடத்திலே
ஒருவர் வந்து என்ன சகோதரர் ஜாக் அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் பாவத்தின் மேல் வெற்றியை பற்றியே பிரசங்கித்துக்
கொண்டிருக்கிறீர்கள்
எப்பொழுதுதான் இதை நிறுத்திவிட்டு வேறு ஒன்றை பிரசங்கிக்க ஆரம்பிப்பீர்கள்
I said when you get victory over all your sin then I'll preach something else
பாவத்தின் மீது எல்லா பாவத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொன்னால் நான் வேறு காரியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவேன்
till then we have to do the same thing
அதுவரை நாம் அதையே பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும்
going to a doctor and saying doctor same old medicine you're giving me again and again and again
ஒரு டாக்டர் கிட்ட போய் என்ன டாக்டர் எப்போ வந்தாலும் அதே மாத்திரையை திரும்ப திரும்ப எழுதி கொடுத்துட்டே இருக்கீங்க
when I going to stop
எப்ப நீங்க அதே மாத்திரை கொடுக்கறத நிறுத்த போறீங்க
when your disease goes away we'll stop
உங்களுக்கு அந்த வியாதி நின்னு போயிட்டா நானும் நிறுத்திடுவேன் அந்த மாத்திரையை
I don't like to give you medicine
انا மாத்திரை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை
but your disease has to go
ஆனால் வியாதி போக வேண்டுமே
dear brothers take it seriously
ஆகவே சகோதரளே சீரியஸா எடுத்துக்கொள்ள
so after speaking about the queen of sheba and the people of nineveh
ஆகவே ராஜஸ்திரி தென்தேசத்து ராஜஸ்திரியை பற்றியும் நினைவே மக்களையும் பற்றி பேசின பிறகு
then jesus said these words in luke 11:33
லூக்கா 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு இந்த வசனத்தை சொல்கிறார்
after lighting a lamp you don't put it in a cellar but you put it on under a peck measure But on the lampstand so that everybody can see the light.
ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான்.
That means when you light a lamp, what is the purpose? Do you go and put it out in some under a bucket or something else?
நீங்கள் விளக்கை கொளுத்துவதனுடைய நோக்கம் என்ன? கொளுத்தி அதை கொண்டு போய் பக்கெட் வச்சு மூடி வைத்து விடுவீர்களா?
You put it where everybody can see the light.
எல்லாரும் வெளிச்சம் பெறும்படியாக அங்கே வைப்பீர்கள் மேலே.
Don't put it over something that covers it.
அதை மறைக்கும்படியாக அதை வைத்து மூடிவிட வேண்டாம்.
Put it on a lampstand that everybody can see the light.
எல்லாரும் அந்த விளக்கை பார்க்கும்படியாக விளக்கு தண்டு இருக்கிறதே ஸ்டாண்ட் அதன் மேலே வைத்து விடுங்கள்.
I believe that is what the Lord is telling us as a church.
சபையா இருக்கக்கூடிய நமக்கு இதைத்தான் தேவன் சொல்லுகிறார் என்பதை நான் நம்புகிறேன்.
You have received so much light.
நீங்கள் எவ்வளவோ வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டீர்கள்.
Now put it on a lampstand.
இப்பொழுது அதை விளக்குத்தண்டின் மேலே வையுங்கள்.
That other people can see that light.
மற்றவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கட்டும்.
How it has changed your life.
அது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருக்கிறது.
How it has changed your home.
உங்கள் குடும்பத்தை எப்படி அது மாற்றியிருக்கிறது.
How it has changed your church.
உங்கள் சபையை அது எப்படி மாற்றியிருக்கிறது.
You know, I praise the Lord how from the small church in Kaliyar Koil the Lord has taken the word out. 4 or 5 other places new fellowships have started.
இந்த காளையர் கோயிலிலிருந்து தேவன் இந்த சத்தியத்தை புது ஐக்கியங்கள் ஆரம்பிக்கும்படியாக பல இடங்களுக்கு எடுத்து செல்லிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன்.
How did it happen?
அது எப்படி நடந்தது?
It didn't happen by conducting big campaigns and putting big notices and all that.
பெரிய நோட்டீஸ் அடித்து பெரிய கூட்டங்கள் நடத்தி அப்படி இந்த புது சபைகள் பிறக்கவில்லை.
It's by somebody sharing with somebody else.
யாரோ ஒருவர் இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்கிறார்.
Somebody sharing with a relative.
உறவினர்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறார்.
Somebody talking to somebody on a train.
ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்பொழுது ஒருவர் இன்னொருவரோடு பேசுகிறார்.
Somebody talking to somebody else in some other place.
இன்னும் இப்படிப்பட்ட சில இடங்களிலே ஒருவர் இன்னொருவரோடு பேசுகிறார்.
Giving them a book.
ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார்கள்.
Giving them a CD.
ஒரு CD-யை கொடுக்கிறார்கள்.
And then like that we reach out.
இதுபோல மற்றவர்களை போய் சென்று அடைந்து சத்தியத்தை கொண்டு செல்கிறோம்.
This one lampstand becomes another lampstand there.
இப்பொழுது ஒரு விளக்குத்தண்டு இருக்கிறது, இப்பொழுது இன்னொரு விளக்குத்தண்டாய் மாறுகிறது.
Let me ask you a question.
நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கட்டும்.
With one candle, how many other candles can you light?
ஒரு மெழுகுவர்த்தியை வைத்துக்கொண்டு எத்தனை மெழுகுவர்த்திகளை நீங்கள் ஒளியேற்ற முடியும்?
2
இரண்டா
3
மூன்றா?
There is no limit.
அது வரம்பே இல்லை.
If that candle keeps burning,
அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருந்தால்,
can light this dead candle and that dead candle and that one,
இந்த மெழுகுவர்த்தி அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டே போகலாம்.
That is what we must do, brothers and sisters.
இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே.
And if God sees that your life is like that,
உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்த்தால்,
if God sees your home is like that,
உங்களுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்தால்,
if God sees your church is like that,
உங்களுடைய சபை இப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்த்தால்,
God will take that light to other places.
தேவன் மற்ற இடங்களுக்கு இந்த வெளிச்சத்தை எடுத்து செல்வார்.
Now I want to say one more thing.
இப்போது நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Just because we have so many groups coming up does not mean God is happy.
இவ்வளவோ குழுக்கள் எழும்பி வருகிறபடினாலே தேவன் சந்தோஷமா இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது.
The quality of life in those churches must also be like a burning light.
அப்படி எழும்பி இருக்கக்கூடிய சபைகளில் உள்ளதன வாழ்க்கையின் தரமும் கூட எரிந்து பிரகாசிக்க கூடிய விளக்காய் இருக்க வேண்டும்.
Otherwise what is the use?
இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்?
The Buddhists are also spreading.
புத்தர்களும் தங்களுடைய மதத்தை பல இடங்களுக்கு பரப்புகிறார்கள்.
The Muslims are also growing in number.
முஸ்லிம் மதத்தினரும் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள்.
The Jehovah's Witnesses are also growing in number.
யெகோவா சாட்சிக்காரர்களும் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டிருக்கிறார்கள்.
The Roman Catholics are planting new churches.
ரோமன் கத்தோலிக்கர்கள் புது சபையை ஸ்தாபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
Is that what we glory in?
இதிலே தான் நாம் மகிமைப்படுகிறோமா, பெருமை பாராட்டிக்
கொள்கிறோமா? It's good that we are able to reach out.
நாம் இப்படி பல புது இடங்களுக்கு ஊழியத்தின் மூலமாய் சென்று அடைந்தது நல்லதுதான்.
If I sit back and say, we are reaching out to so many places.
ஓ, நாம் இவ்வளவு கிளை சபைகளை ஆரம்பித்திருக்கிறோம் அல்லது பல இடங்களிலே ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி உட்கார்ந்து இழைப்பாருவோம் என்று சொன்னால்,
The Jehovah's Witness will say, what are you talking? We have reached out to 100 times more than you.
யெகோவா சாட்சிக்காரர்கள் வந்து சொல்வார்கள், என்ன நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள், உங்களை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்வார்கள்.
And the Islamic fundamentalists will say, this is nothing, we have got much more.
இஸ்லாமிய மதத்தினர் அடிப்படைவாதிகள் அவர்கள் எங்களை பாருங்கள், நாங்கள் எவ்வளவு பெருகிவிட்டோம் என்று சொல்வார்கள்.
So numbers don't mean much.
ஆகவே எண்ணிக்கை என்பது ஒரு காரியம் அல்ல.
It's quality.
தரம்.
It's better to have one good quality church than 100 poor quality churches.
100 தரமற்ற சபைகள் இருப்பதை காட்டிலும் ஒரு தரமுள்ள சபை இருப்பது நல்லது.
One that is manifesting the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சபை.
If another church comes out of that, another church that manifests the life of Jesus.
அதன் மூலமா இன்னொரு சபை வந்தது என்று சொன்னால் அதுவும் இயேசுனுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய சபையா இருக்க வேண்டும்.
So what type of churches should we have?
ஆகவே நமக்கு எவ்விதமான சபைகள் இருக்க வேண்டும்?
What type of homes should we have?
எவ்விதமான குடும்பங்கள் நமக்கு இருக்க வேண்டும்?
What type of Christians should we have?
எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நமக்கு இருக்க வேண்டும்?
There's a little expression here.
இங்கே ஒரு சிறு வாசகம் காணப்படுகிறது.
In Luke chapter 11 verse the next verse verse 34.
லூக்கா 11 அதிகாரம் 34 வசனம்.
வெளிச்சமா
இருந்தால்
வித் நோ டார்க் பார்ட் இன் இட்
அதிலே இருளான பகுதி ஒன்றுமே இல்லாமல் இருந்தால்
ஓ வாட் எ சவாலஞ்ச்
எவ்வளவு பெரிய சவால்
லார்ட் ஐ வாண்ட் எ சர்ச் வேர் நாட் ஈவன் ஒன் பிரதர் இஸ் டார்க் நாட் ஒன் சிஸ்டர் இஸ் டார்க்
ஆண்டவரே ஒரு சகோதரர் கூட இருளா இல்லாத ஒரு சபை ஒரு சகோதரி கூட இருளா இல்லாத ஒரு சபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே
ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் திஸ் எக்ஸ்பிரஷன் திஸ் the lord laid it on my heart this morning
இந்த நாள் காலையிலே தேவன் இந்த பாரத்தை என்னுடைய உள்ளத்திலே வைத்தார் இதை நீங்கள் நோக்கி பாருங்கள்
very rarely a clear word from god saying say this to the people
இதை ஜனங்களிடத்திலே சொல் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் மிகவும் அரிதாக தான் எனக்கு கிடைக்கிறது
but this is what the lord said
ஆனால் இதுதான் தேவன் சொல்ல சொன்னார்
say this to the people
மக்களுக்கு இதை சொல்
no dark part in it
அதிலே இருளடைந்திருக்கக்கூடிய பகுதி இல்லாத ஒரு சபை
no dark part in it
அதிலே இருளாய் இருக்கக்கூடிய பகுதி ஒன்றுமே இல்லை
in your personal life
உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே
no dark part in any area of your life உன்னுடைய
வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியிலேயும் இருளடைந்திருக்கக்கூடிய பகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு
your financial dealings
உன்னுடைய பண புழக்கம்
your conversation
உன்னுடைய உரையாடல்
no dark part in it
அதுல எந்த ஒரு இருளும் இல்லாத அளவு
your relationship with your wife
உங்களுக்கு மனைவிக்குள்ள உறவு
no dark part in it
அதுல எந்த ஒரு இருள் அடைந்திருக்கக்கூடிய பகுதியும் இருக்க கூடாது
maybe in your place of work you have to work with other women
வேலை செய்கிற ஸ்தலத்திலே மற்ற பெண்களோடு கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருக்கலாம்
no darkness in your upright way you work with others
நீங்கள் மற்றவர்களோடு கூட நீங்கள் நேர்மையாய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை
maybe you are preaching to build a church as an elder brother
ஒரு மூப்பராய் இருந்து நீங்கள் சபையை கட்டும்படியாய் பிரசங்கிக்கிறீர்கள்
what is your goal
உங்களுடைய இலக்கு என்ன
no dark part in it
அதிலே எந்த ஒரு இருள் அடைந்திருக்கக்கூடிய பகுதியும் இருக்க கூடாது
that is the will of god
அதுதான் தேவனுடைய சித்தம்
will you take it as a challenge
இதை நீங்கள் ஒரு சவாலா எடுத்துக்கொள்வீர்களா
say lord
ஆண்டவரே
I want this
எனக்கு இது வேண்டும்
I want this life
இந்த ஜீவன் எனக்கு வேண்டும்
for myself personally
முதலாவது தனிப்பட்டதில்
என்னுடைய my home
பிறகு என்னுடைய குடும்பத்திற்கு
for my church
என்னுடைய சபைக்கு
because I have received a fantastic treasure in all these years
இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்டவரே நான் பிரத்யேகமான பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டேன்
I want a life where there's no dark part in it
எந்த ஒரு இருள் அடைந்திருக்கக்கூடிய பகுதியும் அங்கே இருக்க கூடாது
and those of us who preach god's word
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய நாம்
that is also a very sacred responsibility
அது மிகவும் புனிதமான ஒரு பொறுப்பு
let me tell you something that I do
நான் செய்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும்
I have been preaching for maybe 50 years
50 ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்
but there's something I do even now
இப்பொழுதும் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டு
every time after I preach
ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கித்த பின்பு
I go home and I judge myself
naan veettukku sendru enen nane nyanjirukiren
lord
andavare
did I do it right
naan sariya seidena
did I say something I should not have said
naan solli irundirukka koodadhu aanal solli vittena
did I keep quiet about something which you wanted me to say because I was afraid I would offend somebody
யாரையாவது அங்க இருக்கிறவர்கள் மனம் புண்பட்டு விடுவார்கள் என்று நினைத்து நீ சொல்ல விரும்பியதை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேனா
did I seek to please my friends
என்னுடைய நண்பர்களை பிரியப்படுத்த நான் முயற்சித்தேனா
did I preach with a hard spirit to hit out against somebody whom I didn't like
எனக்கு பிடிக்காத ஒரு சிலரை சாட்டை எடுத்து அடிப்பது போல கடுமையான வார்த்தைகளினாலே பயன்படுத்தி அப்படி பிரசங்கித்தேனா?
Did I say something funny just so that people can admire me as a big joker?
நான் நல்ல ஜோக் அடிக்கிறவன் என்பதை மக்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக ஜோக் அடித்தேனா?
Lord, did I bore people wasting their time?
மக்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய அளவுக்கு நான் போர் அடித்தேனா?
I examine myself every day.
ஒவ்வொரு நாளும் நான் என்னை பரிசோதித்து பார்க்கிறேன்.
Because I say I want to give the best to God's people.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையானதை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
To me, preaching is like serving food.
என்னை பொறுத்தவரையில் பிரசங்கம் பண்ணுவது ஆகாரம் பரிமாறுவது போல.
Supposing you invite the governor of Tamil Nadu.
தமிழ்நாடு கவர்னரை உங்க வீட்டுக்கு வரவைத்து வீட்டுக்கு கூப்பிட்டிருக்கிறீர்கள்.
You want to give him food.
அவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
I think you'll take little more trouble to prepare food for him than if you're giving food to some beggar who came to the gate.
உங்க வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சமைப்பதற்கு எவ்வளவு சிரத்தை இருக்கோ அதை காட்டிலும் சற்று அதிகமாக நீங்கள் பிரயாசப்பட்டு கவர்னருக்கு சமைப்பீர்கள் என்று எண்ணுகிறேன்.
Nobody makes a big rich chicken biryani to give to the beggar at the gate.
வாசல்ல வந்திருக்கக்கூடிய பிச்சைக்காரனுக்காக செய்ய வேண்டும் என்று யாரும் பெரிய பிரியாணி சிக்கன் பிரியாணியை கஷ்டப்பட்டு செய்து கொடுப்பதில்லை.
But for a governor you may do that. ஆனால்
கவர்னருக்கு நீங்கள் செய்வீர்கள்.
So I ask myself.
அவை நான் என்ன கேட்டு பார்க்கிறேன்.
The Lord asks me. ஆண்டவர்
என்னை கேட்கிறார்.
What type of food have you prepared?
எவ்விதமான ஆகாரத்தை தயார் செய்திருக்கிறாய்?
Are the people sitting in front of you beggars or are they kings?
உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறவர்கள் பிச்சைக்காரர்களா அல்லது ராஜாக்களும் ராணிகளுமா இருக்கிறவர்களா?
If I treat God's people like beggars.
நான் தேவனுடைய பிள்ளைகளை பிச்சைக்காரர்களை போல நான் நடத்தினேன்.
ஆனால் ஓகே, ஹியர் I've got something to give you, take it.
இந்தாங்கள் தான் தேவன் பேசுகிறார் என்று சொல்லி நான் எதையோ நான் கொடுத்து விட்டால்.
I have seen so much of careless preaching of God's word like that.
இது போன்று கவனக்குறைவாய் பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன்.
Because they treat God's people like beggars.
என்றால் தேவனுடைய பிள்ளைகளை பிச்சைக்காரர்களை போல நடத்துகிறார்கள்.
Here, take it.
இந்தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
And sometimes they even shout at them.
சில சமயங்களில் சத்தம் போடுகிறார்கள்.
Like you shout at the beggars, come on, take it, go, go, go.
பிச்சைக்காரனை கூப்பிட்டு வாப்பா இந்த எடுத்துட்டு போப்போ என்று சொல்லி சத்தம் போட்டு சொல்வதை போல.
Are God's people beggars?
தேவனுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரர்களா?
Lord, forgive me.
ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே.
I tell you, in my younger days I was foolish and I preached like that.
என்னுடைய இளம் நாட்களிலே நான் புத்தியீனனாய் இருந்து அப்படி பிரசங்கித்திருக்கிறேன்.
Because I didn't have a spiritual father to teach me. Don't do it like that.
இது போன்று செய்ய வேண்டாம் என்று என்னை போதிக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு இல்லாதிருந்தது.
I wish I had a spiritual father, then I would have learned these things long ago.
எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்திருந்தால் நான் எப்பொழுதோ இதெல்லாம் கற்றுக்கொண்டிருந்திருப்பேனே என்று ஆசைப்படுகிறேன்.
But I never had one. I had to learn everything myself.
அப்படி எனக்கு ஒரு இல்லாதபடினால எல்லாவற்றையும் நானே கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.
I was like an orphan.
நான் ஒரு அனாதையைப் போல இருந்தேன்.
I had to learn myself.
நானாகவே கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.
What about you, my brothers?
சகோதரனே உங்களை குறித்து என்ன?
Take the preaching of God's word in your church very seriously.
தேவனுடைய வார்த்தையை உங்கள் சபையிலே பிரசங்கிக்கக்கூடிய காரியத்தை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள.
Like you would prepare a meal for a king.
ஒரு ராஜாவுக்கு எப்படி ஆகாரம் விருந்து சமைத்து கொடுப்பீர்கள் அது போல சீரியஸாக
எடுத்துக்கொள்ள. How shall we do that?
எப்படி நாம் இதை செய்ய முடியும்?
Pray, pray, wait on God.
ஜெபியுங்கள், தேவனுடைய காத்திருங்கள்.
Study the word of God.
தேவனுடைய வார்த்தையை படியுங்கள்.
Say, Lord,
ஆண்டவரே,
fill my mind and my life with your word.
என்னுடைய மனதையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வார்த்தையாலே நிரப்பும் ஆண்டவரே.
Keep my life free from sin.
என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை என்னை காத்துக்கொள்ளும்.
Because, Lord, I cannot prepare food for your people.
ஆண்டவரே, பாவம் இருந்தால் நான் மக்களுக்காக விருந்தை ஆயத்தம் செய்ய முடியாது.
That is what I say.
அதான் நான் சொல்கிறேன்.
You know what I say? Tell the Lord.
நான் தேவனுடைய என்ன சொல்கிறேன் தெரியுமா?
I cannot prepare food for your people.
ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்கு என்னாலே விருந்து சமைக்க முடியாது.
But I will come to you with empty hands.
ஆனால் வெறுங்கையாய் உங்களுடைய சமூகத்திலே நான் வர முடியும்.
And you prepare it and give it to me. I will distribute it.
நீரே அந்த விருந்தை சமைத்து எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் அதை பரிமாறுகிறேன்.
Just like the 5000 were fed with bread and fish.
அங்கே 5000 பேர் அப்பத்தினாலும் மீனினாலும் போஷிக்கப்பட்டது போல.
Which disciple made those bread and fish?
அந்த ரொட்டியை தயாரித்த சீஷன் யார்? அந்த மீனை சமைத்த சீஷன் யார்?
Nobody.
யாரும் இல்லை.
Jesus did it.
இயேசு செய்தார்.
But he wanted the disciples to come with the empty hands and say, give me, Lord, give me so that I can give to these.
ஆனால் சீஷர்கள் வெறுங்கையா இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே தாரும் அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு பரிமாறுகிறேன் என்று சொல்லக்கூடிய சீஷர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள்.
God is my witness, that is how I go to him.
தேவனே எனக்கு சாட்சி, அப்படிதான் நான் தேவனுடைய சமூகத்திலே சொல்கிறேன்.
லார்ட், ஐ கேனாட் ஃபீட் யுவர் பீப்புள் வித் ஃபுட் ஃபிட் ஃபார் தெம்.
ஆண்டவரே, மக்களுக்கு ஏற்ற உணவை நானாக செய்து அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவரே,
what I give will be fit for a beggar.
ஆண்டவரே, நான் கொடுக்க கூடியதெல்லாம் பிச்சைக்காரனுக்கு தான் தகும். ஆண்டவரே,
but what you give will be fit for a king.
ஆனால் நீர் கொடுக்க கூடிய ஆகாரம் ஆண்டவரே ராஜாக்களுக்கு ஏற்றதாய் இருக்கும்.
I want you to prepare my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்.
Please give me that which I can give to other people.
ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதானதை ஆண்டவர் நீர் எனக்கு தாரும்.
I know the Lord has said to me.
தேவன் இதை பார்த்து சொல்லியிருக்கிறார்.
Your heart must be full of two things.
உன்னுடைய இதயம் இரண்டு காரியங்களால் நிரந்தரிக்க வேண்டும்.
Your heart must be full of my word.
உன்னுடைய இதயமானது என்னுடைய வார்த்தையினாலே நிரம்பியிருக்க வேண்டும்.
And your heart must be full of love for the people.
மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே உன்னுடைய இதயம் நிரம்பியிருக்க வேண்டும்.
Just two things.
இரண்டு காரியங்கள் மட்டுமே.
Fill your heart with my word.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை வார்த்தையினாலே நிரப்பும்.
Fill your heart with love for my people.
என்னுடைய ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே ஆண்டவரே நிரப்பும்.
And I will always give you a word for them.
நான் எப்பொழுதுமே அவர்களுக்காக உள்ள வார்த்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And I have experienced that for
நான் அதை அனுபவித்திருக்கிறேன். அநேக ஆண்டுகளாக அனுபவித்திருக்கிறேன்.
And I want to share that with all of you who preach God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடிய உங்கள் எல்லாருக்கும் அதை நான் சொல்கிறேன்.
Judge yourself after you have spoken.
நீங்கள் பேசின பிறகு உங்களை நீங்களே நியாயந்தீர்த்து பாருங்கள்.
Don't judge other people.
மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம்.
Whether they obey you or not, that is between them and God.
அவர்கள் உங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்பது அவர்களுக்கும் தேவனுக்கும் பொறுத்த காரியம்.
You go home and judge yourself whether you received properly from God and gave them food fit for a king.
நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ராஜாக்களுக்கு தகுந்த ஆகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு பகிர்ந்து கொண்டீர்களா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் பரிசோதித்து பாருங்கள்.
We need elder brothers like that.
இது போன்ற மூப்பர்கள் நமக்கு தேவை.
We need preachers like that.
இது போன்ற பிரசங்கியார்கள் நமக்கு தேவை.
Who will judge themselves every day.
ஒவ்வொரு நாளும் தங்களையே நியாயந்தீர்க்க கூடிய பிரசங்கியார்கள்.
And even if they are the best preachers in Tamil Nadu, who will still judge themselves to do it better next time.
தமிழ்நாட்டில் மிக நேர்த்தியான பிரசங்கங்கள் இருந்தாலும் கூட அடுத்த முறை பிரசங்கிக்கும் பொழுது தங்களை இப்படி நியாயந்தீர்த்துக் கொள்ள வேண்டும்.
Then the quality of our food will become better and better and better.
அப்படியானால் நம்முடைய ஆகாரத்தினுடைய அந்த தரமானது உயர்ந்து கொண்டே போகும்.
That is the will of God for every one of us.
இதுதான் நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய சித்தமாய்
இருக்கிறது. So keep this thing in mind. No part dark.
ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இருளான பகுதியும் இருக்கக்கூடாது.
Luke 11:36. No dark part.
எந்த ஒரு பகுதி எந்த புறத்திலும் எந்த பகுதியிலும் இருள் இல்லை.
In all my financial transactions, no dark part.
என்னுடைய எல்லா பண புழக்கத்திலும் இருள் இல்லாத பகுதி.
In my conversation, no dark part.
என்னுடைய உரையாடலிலே எந்த இருளும் இருக்கக்கூடாது.
In my home life, no dark part.
என்னுடைய முழு வாழ்க்கையிலும் இருள் இருக்கக்கூடாது.
In my heart, in my walk with God, no dark part.
என்னுடைய இருதயத்திலே தேவனோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய நடையில் எந்த இருளும் இருக்கக்கூடாது.
In my relationship with my fellow elders, no dark part.
என்னுடைய சக மூப்பர்களோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய உறவிலே எந்த இருளான இந்த பகுதியும் இருக்கக்கூடாது.
That brother keeps a dark part, that's his business. That's between him and God.
அந்த சகோதரன் இருளான பகுதியை வைத்திருந்தால் அது அவருக்கும் தேவனுக்கும் பொறுத்த காரியம்.
But for myself, I shall never keep a dark part between me and my wife, between me and my brothers and sisters.
என்னுடைய பெண்ணை பொறுத்தவரை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் எந்த ஒரு இருளான பகுதியும் இருக்கக்கூடாது.
And if I have made a mistake,
தவறு செய்துவிட்டால்,
I will quickly go and say, I'm sorry, please forgive me, I did something wrong.
உடனடியாக நான் சென்று நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று
கேட்க வேண்டும். I'll go to God and say, Lord, I'm sorry, I slipped up.
ஆண்டவரே, நான் இந்த பகுதியில் நான் தவறி விட்டேன் என்று தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Yeah, I have had to say that many times.
நான் பலமுறை இதை செய்ய சொல்ல வேண்டியிருந்திருக்கிறது.
Because I'm not perfect.
என்றால் நான் பூரணவன் அல்ல.
But I'm determined to have no dark part in me.
என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இருள் அடைந்த பகுதியும் இருக்க கூடாது என்பதிலே நான் தீர்மானித்திருக்கிறேன்.
Then your life, I tell you, your life will be full of the joy of the Lord.
அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we pray that these truths will revolutionize our lives and our homes and our churches.
ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் சபையையும் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
We ask in Jesus' name.
இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.